கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் ஈரோடு சபையாரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பானது காலங்கள் முன்கூட்டியே கணிக்கப்படாதது ஏன் என்ற தலைப்பின் கீழே, Why No Dates என்ற தலைப்பின் கீழே, நம்முடைய மூத்த சகோதரர் யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய சகோதரர் ரீக் கன்னிங்ஹாம் அவர்களுடைய இந்த சப்ஜெக்ட் தான் நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் பேசப்போகிறேன். ஏனென்றால் இதை பேசுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, சில நாட்களுக்கு முன்னதாக சில காரியங்களை நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நாம் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் அப்செட் ஆனோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த சப்ஜெக்ட் கிடைச்சதுனால இதை பேச நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்பொழுது ஸ்தாபனமாகும், சபை எப்பொழுது நிறைவடையும் என்ற காரியங்கள் வேதத்தில் அந்த தேதிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் இந்த இடத்துல நாம் அறிகிறோம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அதே போல புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்திலும் ஒரு வார்த்தையும் கூட அந்த காலத்தை பற்றிய வசனங்கள் காணப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கூறுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ராஜ்யம் ஸ்தாபனம் பற்றி இங்கே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு காலத்தை நாம பிக்ஸ் பண்ணலாம், ஒரு தேதியை நாம குறிப்பிட்டு நாம சொல்லலாம். ஆனால் அவைகள் தேவனுடைய திட்டத்தில் எப்படி இருக்குது, அது கர்த்தருடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குதா அப்படிங்கறத நாம என்ன பண்ணணும், நாம கண்டுபிடிக்கணும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் ஏன் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்றகால போஜனம், அந்த போஜனம் ஏற்ற காலத்தில் தான் கிடைக்கும். அதற்கு முன்னதாக நாம் ஒருவேளை முயற்சி செய்தால் அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது தோல்வியில முடியும். ஏன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய திட்டத்தில் ஒவ்வொரு காலத்தையும் நுழைந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் நிறைவேறாது என்பதை நாம முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, யார் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 12:4 நாம் வாசிக்கும் போது,
தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
அதுல 8:9 நாம் வாசிக்கலாம்.
நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும்.
அப்ப நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தை நாம் பார்க்கும்போது அதனுடைய கருத்தை அவர் அறியவில்லை. அறியருக்கு அவர் முற்படும் போது தேவன் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண, உன்னுடைய வேலை எழுதி வை, அதை முத்திரை போடு. ஆனால் நாம் பார்க்கிறோம் யார் அறிந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கும்போது 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்.
அதுல நம்ம அங்கே வாசிக்கும் போது ஞானவான்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தனுடைய ராஜ்யம் ஸ்தாபனம், சபையினுடைய நிறைவேறுதல் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் அநேக தீர்க்க தரிசனங்களை அங்க சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்க பார்க்கும்போது, அங்க அதை அறிந்து கொள்வதற்கு இதில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் கூட தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாகவே இந்த பூமியில் உள்ள ஜனங்கள், அதுல நாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவரை பின்பற்றின அவருடைய சீசர்கள், கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு அங்க 40 நாள் கழித்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்னதாக அவருடைய சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலருக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கலாங்க, நான் 2000 வருடம் கழிச்சுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா சீசர்கள் இந்த சத்தியத்தை உலகெங்கும் போய் அங்க சொல்லி இருக்க முடியாது, நாமும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால், தங்களுடைய காலத்திலேயே கர்த்தர் மீண்டும் வருவார் என்ற அந்த நம்பிக்கையுடைய விசுவாசத்தோடைய உலகெங்கும் அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அங்க பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பானவர்களே, ஒருவேளை கர்த்தர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி இருந்தா சீசருடைய மனநிலை என்ன ஆயிருக்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சோர்வடைந்திருப்பாங்க. 2000 வருடம் கழித்து வரக்கூடிய அந்த ராஜ்யத்திற்காக நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தர் தன்னுடைய 2 வருகைக்கு முன்பதாகவே யாராவது அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அங்க இல்ல. ஒருவேளை அப்படி அறிவித்திருந்தால் இதை யாரு கூட கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானும் கூட கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவனுடைய திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணதுதான் சாத்தானுடைய அங்க வேலையா இருக்குது. அதற்கு முன்னதாகவே சில காரியங்களை அந்த பூமியில நடப்பித்து கர்த்தர் அவர் வந்துதான் இந்த காரியங்கள் நடக்கணுங்கிறது இல்ல, அதற்கு முன்னதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மாயையை அவன் ஏற்படுத்தியிருப்பான். அதனாலதான் நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கிறோம் என்னன்னா, ஏன் 2 வருகைக்கு பின் அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் 1874 வந்துட்டார் அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, முன்னதாக அறிவதற்கு தேவனுடைய சித்தம் இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய 2 வருகையை பாத்தீங்கன்னா மாம்சத்தில் வரப்போறதில்ல, எப்படி வருவாரு, ஆவியின் சரீரத்தில்தான் வருவார். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இந்த பூமியின் மேல அந்த ஆளுகையை எடுத்துக் கொள்வான்னு சொல்லி அங்க பாக்குறோம். அது ரகசியமாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, யார் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது விழித்திருப்பவர்களே என்ன அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அதாவது விழித்திருப்பது என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து இவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதா, நிறைவேறிட்டுதா, அல்லது இனிமேல் நிறைவேறக்கூடிய சத்தியங்களா, தீர்க்க தரிசனங்களா என்று அங்க ஆராய்ந்து அங்க பார்க்கக்கூடிய அந்த ஜனங்களே அறிந்து கொள்ள முடியும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் போது தன்னுடைய சீசர்கள்ட்ட பேசும் போது எப்படி போய் பேசினார் என்று பார்க்கும் போது ஊமைகளாக அங்க பேசினதாக நாம் பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் ஊமைகளாக பேச வேண்டும்? யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது, எல்லோரும், அதாவது எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன ஊமையினுடைய கருத்தை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் பூமியில ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது காரியத்தை நாம் பேசுகிறோம் என்றால் அதனுடைய வார்த்தைகளை நாம் மாற்றி விடுவோம், அதனுடைய பொருளும் கூட என்ன ஆயிரும், அங்க மாறிவிடும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய கர்த்தர் மத்தேயு 13:10-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஊமைகளாக பேசுறதை குறித்து அங்க சொல்றார். வாசிங்க,
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
பரலோக ராஜ்யத்தினுடைய செய்திகள், சத்தியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கோ அறியப்படவில்லை. அப்படி என்று ஏன் இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, குறிப்பாக நான் பார்க்கும்போது யார் உண்மையாய் சத்தியத்தை விரும்புகிறார்களோ அவர்களே அறிந்து கொள்வார்கள் என்று நம்முடைய கர்த்தர் அந்த இடத்துல ஊமைகளாகத்தான் அங்க பேசுகிறார் என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, காலங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படாதது ஏன் என்று நாம் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இவை எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் தேவன் தம்முடைய அந்த காலங்களை என்ன பண்ணிருக்கிறார்னா மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம கண்டிப்பாக எப்படி இருக்கோம்னா விழித்திருக்கணும். ஏன்னா மறைச்சு வச்சிருந்தா தான் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா ஓபனா இருந்ததுன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சுவராசியம் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மறைத்து வைக்கும் போதுதான் ஒருவருக்கு என்னங்க அதனுடைய பொருள் என்ன, இந்த உலக பிரகாரமாகவே நாம் பார்க்கும் போது அதை பற்றின அறிவு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் வாஞ்சை இருக்கும். அது போலதான் கர்த்தர் அங்க என்ன பண்றாரு பார்க்கும் போது, தம்முடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் போது அநேக முறை தன்னுடைய சீசர்களோட பேசியிருக்கிறார். அப்ப இந்த சீசர்களுடைய இறுதியத்தில் எண்ணத்தில் என்ன வரும்னா, ராஜ்யம் எப்ப வரும், கர்த்தர் எப்ப வருவார் என்ற அந்த எண்ணத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்காருங்க, தேவன் அந்த காலங்களை, அந்த நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாருங்க, மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படி எதிர்பார்த்து இருக்கிறதுனால, அதாவது சபையானது எதிர்பார்த்து இருக்கிறதுனால, கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறதுனால என்ன பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக மாறுவதற்காக தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய பாவ நிலைமை இவையெல்லாவற்றையும் விட்டு உபத்திரத்திலிருந்து விடுபட இந்த காரியங்கள், மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள் அங்க வழி நடத்தும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா எப்படி போறோம், இயேசுவை அறிந்தால் போதுமா, சத்தியத்தை அறிந்தால் பேசினால் மட்டும் போதுமா, நம்முடைய கிரியையிலே அதை காட்ட வேண்டும். அந்த கிரியையிலே காட்டுவதற்கு என்னென்றால் ஒரு டைம் நமக்கு வேணும். அந்த டைம் அன்பான சகோதர சகோதரிகளே இங்க நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய நேரங்கள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள் இவை எல்லாவற்றையும் பலி செலுத்துவதற்காக அங்க நாம் பார்க்கிறோம். இது நம்மை வழி நடத்தும். ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும்னா இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் உள்ளவைகளும் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அன்பு கூறக்கூடாது. இவை எல்லாவற்றையும் நாம் வெறுத்து விட வேண்டும். ஏன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று நாம வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்துக்குரிய அந்த எண்ணங்கள்ல நாம் இருக்கும்போது இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அனைத்தையும் நாம் என்ன பண்ணுங்க, அங்க வழி செலுத்துவோம். ஏன்னா வழி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இங்க நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு எதிர்த்து நாம் போராடுவோம். ஏன்னா ராஜ்யத்துக்கு போவதுதான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்னங்க, நம்முடைய விருப்பங்கள் என்ன, அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய பிள்ளைகள் பாவத்தோடு எதிர்த்து போராடுவாங்க. அது மாத்திரமல்ல, சுய கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வார்கள். ஒழுக்கத்தினுடைய ஒழுக்கத்தில தங்களை காத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க தேவன் தம்முடைய திட்டத்தில் அந்த காலத்தை என்ன பண்ணிருக்கிறார்னா மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாடு கர்த்தருடைய வருகைக்கு பிறகு அந்த காரியங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்குது. அந்த காரியங்கள் அனைத்தும் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தன்னுடைய சீசர்கிட்ட சொல்லியிருக்கிறார். பாருங்க, யோவான் 14:2-3 நாம் வாசிப்போம்.
என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அந்த முதலாவது ஒரு அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. போறேன்னு சொல்லும் போது சீசர்கள் மத்தியில அவங்களுடைய இருதயத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு சோர்வு ஏற்படுது. அப்பதான் கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்கு, அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் போய் அதை ஆயத்தம் பண்ணிட்டு நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சீசர்கள் கர்த்தர் எப்பொழுது வருவார், நாம் எப்பொழுது கர்த்தரோடு சேர்ந்து அங்கே இருப்போம், பிதா இருக்கக்கூடிய இடத்திலே நாம் எப்பொழுது கர்த்தரோடு நாம் இருப்போம் என்ற எண்ணத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க கர்த்தர் சொல்லிட்டாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அங்க சொல்லிட்டார். ஏன்னா இது நம்ம வாசிக்கலாங்க, லூக்கா 12:36 சில வசனங்களை 38 நாம் வாசிப்போம்.
தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
பாத்தீங்களா, அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தங்கள் எஜமான் கல்யாண வீட்டிலிருந்து வந்து கதவை தட்டும் போது என்ன பண்ணுங்க, உடனே திறக்கக்கூடியவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பான சகோதர சகோதரிகளே இங்க நம்முடைய கர்த்தர் அந்த காரியத்தை அங்க சொல்லியிருக்கிறார். அதுலேயே 21 நாம் வாசிப்போம்.
தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
போதுங்க, இங்க கர்த்தர் அங்க 13:19 அங்க ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறார். அதுல இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த எண்ணமும் விருப்பமும் உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்று அங்க கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், பொருளாசைக்காரராக இருக்கக்கூடாது அப்படிங்கறத அங்க என்ன பண்றாருங்க, நம்முடைய கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, 1 Peter 4:7 நாம் வாசிக்கும் போது
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
பாத்தீங்களா, எல்லாவற்றிற்கும் என்ன ஆச்சுங்க, முடிவு சமீபமாயிற்று. நாம எந்த டைம்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம தெளிவாக நாம் சொல்லுவோம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் இருக்கிறோங்கிறது அது உண்மை, ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
பாத்தீங்களா எப்படி இருக்கோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க சீசன்லிட்டு மாத்திரமல்ல, அப்போ பேதர் சொல்லுவது யாருக்கும் கூட கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் கூட சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆனா முடிவு எப்ப வரும் அப்படிங்கறது என்ன இல்லைங்க, அவர் அங்க சொல்லவே இல்லை. அப்படி முடிவு சமீபமாயிற்று, நீங்கள் எப்படி இருக்கும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நாம் பார்க்கிறோம் என்னன்னா, நம்முடைய கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் பார்க்கும்போது, ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து 12 வசனத்து வரைக்கும் நாம் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில வரும்போது என்ன நடந்திருக்கும்னா, 6000 வருடங்கள் முடிந்திருக்கும், 1000 வருட அரசாட்சி அங்க துவங்கி இருக்கும் சொல்லி அங்க நான் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த பூமியில அங்க ராஜாவாக வந்தது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அங்க நான் பார்க்கிற வாசிங்க சிஸ்டர், 3:3-8 திவசம்,
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தங்களை குறித்து தாமதமா இராமல்,
பாத்தீங்களா, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இராமல்,
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
பாருங்க ஒருவரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, கெட்டு போக கூடாது என்று அவர் என்ன பண்றாருங்க,
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
பாருங்க விரும்புகிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தர் இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில 6000 வருடம் முடிந்த பிறகு அவர் எப்படி வருகிறார் என்றால், திருடனை போல. அப்ப திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்லுது எதற்காக பார்க்கும்போது, யாருக்கும் தெரியாத வண்ணமாக அங்க நம்முடைய கர்த்தர் அங்க வந்து இந்த உலகத்துல அந்த கல்ல அமைப்பு, அந்த சமுதாயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் அமைப்பு அனைத்தையும் என்ன பண்ண போறாரு, அங்க நீக்கி விட போகிறார் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அந்த டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்துக்கு மகா உபத்திரமாக இருக்கும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் தம்முடைய திட்டத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகை கூட என்ன பண்ணியிருக்கிறார்னா, அங்க மறைத்து வைத்திருந்தார். முன்னதாகவே என்ன பண்ணீங்க, 1874 வருவார் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கறத நாம் உணர வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்னா, எப்படி சீசர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தார்களோ அதே நிலைமையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்க விரும்புகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பானவர்களே, என்ன சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகள், கர்த்தரோடு சேரக்கூடிய அந்த வாஞ்சை உள்ள பிள்ளைகள் இந்த எண்ணத்தில் இருக்கும்னு. அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 6000 வருடம் இந்த உலகத்தில் ஆதாம் நாள் உண்டான அந்த பாவம் மற்றும் சாபம் மரணத்தை குறித்த அந்த அனுபவங்களுக்குள்ளே போக வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய திட்டத்தில் இந்த காரியங்களை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க 6000 வருடம் முடிந்த பிறகு அந்த 1000 வருட அரசாட்சியில மீண்டும் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அங்க ஆரம்பிக்கும் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஏன்னா இதை அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அங்க அறிந்து கொள்வார்கள். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-7 நாம் வாசிக்கும் போது,
ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்.
இந்த வார்த்தைகளை படிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்தும் அவர் வந்திருக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தும் அங்க தெளிவாக அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, விழிப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க, விழித்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை அங்கு அறிந்து கொள்வார்கள். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது 2 தெசலோனிக்கேயர் 2:1-3 நாம் வாசிப்போம்.
அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால்,
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய 2வது வருகை குறித்தும் நாம் அவரோடு சேருவதை குறித்தும் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது வாசிங்க.
ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவாக அங்க சொல்லுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காலத்திலேயே கர்த்தருடைய 2வது வருகை வந்தாயிற்று, ராஜ்யம் ஸ்தாபனம் ஆயிற்று என்று சொல்லி அங்க பிரசங்கம் அங்க போய்கொண்டிருந்தது. இதைதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறார். நாங்களோ அல்லது நாங்கள் பெற்றிருக்கிற ஆவியில ஒரு நிருபத்துல யாராவது இந்த மாதிரி சொன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஏனென்றால் முதல் என்ன நடக்கும்னு, விசுவாச துரோகம் பாவ மனுஷன் வெளிப்பட்டு விசுவாச துரோகம் என்ன பண்ணணுங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆதிகால சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்னங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த காரியம். ஆனால் கடைசி காலத்தில் வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகள் இதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா அல்லது இனிமேல் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமா என்பதை குறித்து அங்கு ஆராய்ந்து பார்க்கும்போது, அன்பான சகோதர சௌரியிலே இங்க நம்ம பார்க்கிறோம் அவருடைய வருகை பெரோசியா, அந்த பிரசன்னம் என்ன ஆச்சுங்க, இந்த பூமியில அங்க வந்தாச்சு. அப்போ அதற்கு வந்த பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் அங்க நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ மனுஷன் வெளிப்படுறதும் விசுவாச துரோகம் முந்தி நேரிடுவதும் கர்த்தருடைய 2வது வருகைக்கு முன்னதாகவே இருக்கும் என்பதை அங்க சொல்றாரு. ஆனால் இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்னதாக கர்த்தர் வந்துட்டாரு, ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகிவிட்டது என்று சொல்லி யாராவது சொன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2000 வருட காலத்துல நாம் பார்க்கிறோம் இந்த பாவ மனுஷனுடைய கிரியைகளையும் போப்பு மார்க்கத்தினுடைய வளர்ச்சியையும் அது என்ன நிலையில இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் என்னங்க இன்றைக்கு நாம தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க கர்த்தர் தன்னுடைய 2வது வருகையில வந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அங்க நாம் பார்க்கும்போது, லூக்கா 21:24 நாம் வாசிப்போம்.
பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும்.
போதுங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லி இருக்குது என்று நாம் பார்க்கும்போது, அது இஸ்ரேல் தேசத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தேசம் கர்த்தருடைய 2வது வருகை பாருங்க, புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் என்ன பண்ணுவாங்க, புரஜாதி ராஜாக்களால் அங்க ஆளுகைக்கு உட்படும் என்று சொல்லி அங்க சொல்லி இருக்கிறாரே தவிர, இது நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் எங்கேயும் 1914 புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தர் அங்க சொல்லவே இல்லை. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே விழிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய 2வது வருகையில வந்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வேலையில ஒருவேளை என்னன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுக்கு மீண்டும் திரும்ப கொடுத்தலின் அந்த வேலையை அங்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகள் எப்பொழுது அறிந்து கொள்கிறார்கள் என்று நான் பார்க்கும்போது, 1914 முன்னதாக இல்ல, மாறாக நாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, 1914 புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் என்று சொல்லி ஏழாம் தூதன் தன்னுடைய வார்த்தைகள்ல அங்க சொல்லி இருக்கிறார். அங்க நாம் பார்க்கிறோம், அங்க வேதத்தில் ஆராய்ந்து பார்த்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன, அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே, ஏழாம் தூதன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே என்ன அங்க நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னதாக யாருமே நம்முடைய கர்த்தர் கூட அந்த தேதியை அங்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்க இந்த தூதனுக்கு தேவன் என்ன நினைக்கிறாருங்க, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவர் அங்க எஜமானாக அங்கு வைத்திருக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். ஊழியக்காரராக, எஜமானுடைய ஊழியக்காரராக அங்கு வைத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, புரஜாதியாரின் காலம், எருசலேம் புரஜாதியாரால் எவ்வளவு ஆண்டுகள் அங்க ஆளுகைக்கு உட்படும் என்று சொல்லி இப்பதான் நாம் பார்க்கணும். அது எங்க தொடங்கி எங்க முடியுது என்று நாம் பார்க்கும்போது, கிபி சார் கிமு 606 தொடங்கி எப்ப முடியுதுங்க, 1914 வருடத்தில் அங்க முடிகிறது. ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே அவருடைய பிள்ளைகள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்னதாக அறிந்து கொள்வதற்கு தேவன் நினைவில்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தரல. ஆனால் நிறைவேறின பிறகு என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கறத நாம் என்ன நாம அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா வேதத்தில் அநேக இடத்துல இந்த காலத்தை பற்றிய அந்த காரியங்களை புதிய ஏற்பாட்டில் அங்க தேவன் அங்க மறைத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின சேஷம் 2:21 நாம் வாசிப்போம்.
அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
பாருங்க, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை.
பாத்தீங்களா, இங்க நாம் பார்க்கிறோம் இந்த பாபிலோன் அமைப்பு, அதை மகா வேசி என்று சொல்கிறார். அது மனம் திரும்பும்படி அதற்கு தவணை கொடுத்தேன், ஆனால் என்ன இல்லைங்க, அது என்ன இல்ல, அது மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுல நாம் பார்க்கிறோம் எவ்வளவு காலம் கொடுத்தாரு அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அன்பானவர்களே, அங்க 360 வருடங்கள் அங்கு கொடுத்தார். பாபிலோன் அமைப்பானது அங்க மனம் திரும்புவதற்கு 360 வருடங்கள் கொடுத்தார். கிபி 1157 முதல் கிபி 1517 வரை அங்க 360 வருடங்கள் ஒரு காலங்கள் அங்க கொடுத்தார். ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு காலத்தை அங்க கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின சேஷம் 11:2-3 நாம் வாசிப்போம்.
ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள்.
பாத்தீங்களா, அப்ப எருசலேம் எவ்வளவு நாட்கள் அங்க மிதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கும்போது 42 மாதங்கள். அதிலே 11:11 நாம் வாசிக்கும் போது
3.5 நாளைக்கு பின்பு,
பாத்தீங்களா, 3.5 நாட்கள். அப்போ இந்த ரெண்டுமே நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்று புரஜாதியாரனுடைய காலத்தை பற்றியும் மற்றொன்று போப்பு மார்க்கத்தை பற்றியும் அங்க சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆக இங்க நாம் பார்க்கிறோம், இங்க நாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இப்படித்தான் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த வருடத்திலிருந்து தொடங்கி இந்த வருடத்தில் முடியும் என்று சொல்லி அங்க வேதத்துல அங்க சொல்லல. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நம்ம வெளிப்படுத்த சேஷம் 12 வாசிக்கும் போது சபை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க போகும் என்பதை குறித்து அங்க நாம் பார்க்கிறோம். வனாந்தரமான ஒரு நிலைக்கு அங்க செல்லும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வனாந்தரமான நிலை அங்க நாம் பார்க்கும் போது கிபி 539 முதல் 1799 வரை அங்க நாம் பார்க்கிறோம். போப்பு மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய கொடுமை, சபையின் மேல இருந்தக்கூடிய அந்த காரியங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கும்போது சபை அவர்களுக்கு விலகி என்ன பண்ணாங்க, அங்க வனாந்தரமான ஒரு தனிமையான ஒரு இதுக்கு, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் விலகி அங்க இருந்ததாக அங்க நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இங்க வெளிப்படுத்த சேஷம் 11 மற்றும் 12 நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாளுக்கு முன்னதாக பாவ மனுஷன், அதாவது அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வல்லமையில இருப்பாங்க அப்படிங்கறத அங்க நாம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய நாள்ல அங்க நாம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நியமித்திருக்கிற ஒவ்வொரு காலங்களும் வெளிப்படுவது நேரடியாக சொல்லப்படாமல் அங்க மறைமுகமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறத அங்க நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வருகை பற்றியும் அந்த சபையினுடைய நிறைவேறுதல் பற்றியும் மற்ற எல்லா காரியங்களும் குறித்தும் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் காலத்தை இந்த இடத்துல குறிப்பிடவில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம அங்க தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கூட கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 12:7 நாம் வாசிப்போம்.
அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கவரும் ஆகிய புருஷன் தன்னுடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன்.
சகோதர சகோதரிகளே, இங்க என்ன, காலம், காலங்கள், அரைக்காலம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த காலம், காலங்கள், அரைக்காலம் என்ன என்பதை அங்கு அறிந்து கொள்வார்கள். நேரம் குறுகிய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக நான் போறேன். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 12 நாம் படிக்கும்போது, தானியேல் 12:10 கூட நாம் படிக்கும்போது வாசிங்க,
அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான்.
பாத்தீங்களா, அன்பான சகோதர சகோதரிகளே, யாரு உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது துன்மார்க்கர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க,
ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்.
ஞானவான்களோ அறிந்து கொள்வார்கள் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கும்போது இந்த காரியங்கள் அங்க நடந்தது. ஏனென்றால் 1260 1290 அப்புறம் 1335 மட்டும் காத்திருந்து சேருகிறவன் அங்க பாக்கியவான் என்று சொல்லி அங்க தானியேல் 10 அங்க 10-12 நாம வாசிக்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில வருவார் என்று சொல்லி முன்னதாகவே, கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாகவே வில்லியம் மில்லர் என்ன பண்ணாருங்க, ஒரு கால தேதியை அங்க குறிப்பிட்டார். அந்த தேதியானது 1844 வருடத்தில் நம்முடைய கர்த்தர் வருவார் என்று சொல்லி என்ன பண்ணாருங்க, அவர் சொன்னதுல அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு அங்கு அவருக்கு பின் சென்றார்கள். சென்றது மாத்திரமல்ல, இனி நாம் கர்த்தரோடு சேர்ந்து விடுவோம், பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய சொத்து, அவருடைய எல்லா விதமான உடைமைகளையும் அங்க விட்டு விட்டார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம் கடைசியில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் வேணா வந்தது, யார் வரலீங்க, கர்த்தர் வரல. அதே அந்த கர்த்தருடைய அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு என்ன வந்திருக்கு, உண்மையிலேயே அப்படி முகமெல்லாம் வேத்து போயிருக்கும். என்ன 12 ஆயிடுச்சு வரல. ஆனா நம்ம பார்க்க கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் வில்லியம் மில்லர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் மாம்சத்தில் வருவார் அப்படின்னு அவர் நினைச்சிட்டார். அந்த காலத்தை அவர் சரியாக கணிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் நாம் பார்க்கிறோம் எப்ப நம்முடைய கர்த்தர் வந்தார்னா, 30 அங்க பிறகுதான் நம்முடைய கர்த்தர் 1874 அங்க நம்முடைய கர்த்தர் அங்க வந்தார் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் 1874 வந்துட்டார் அப்படிங்கறத 73 அல்லது 72 சொன்னாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் எப்ப சொல்லுகிறார் பார்க்கும்போது 1876 தான் அங்க 7 தூதன் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில் 1874 அங்க வந்துட்டார், கண்ணுக்கு தெரியாமல் அங்க அரசாட்சி செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நான் பார்க்கும்போது இந்த காரியம் கூட எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் பார்க்கும்போது, கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு அவர் வந்து இந்த பூமியில அந்த ராஜ்யத்தை தன் கையில அங்க வசப்படுத்தும் போதுதான், வசப்படுத்தின பிறகுதான் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த காரியங்கள் அங்க தெரிய வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனம் பற்றியும் சபையினுடைய நிறைவேறுதல் பற்றியும் காலத்தேதி எங்கேயுமே குறிப்பிடவில்லை. கர்த்தரும் அதை சொல்லவில்லை. சரி, ஏழாம் தூதனுங்க சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் தூதன் கூட என்னங்க எங்கேயும் சொல்லவில்லை. ஏனென்றால் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நமக்கு நிழலாக ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களுங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். மாம்சீக இஸ்ரேலர்கள் பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர்கள் மேசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். அனைவருமே எதிர்பார்த்தாங்க. மேசியா பிறந்தார். நம்முடைய கர்த்தர் எப்பொழுது மேசியாவானாருங்க அப்படின்னு பார்க்கும்போது கிபி 29 அவர் ஞான ஸ்நானம் பெற்ற போதுதான் அவர் என்னங்க மேசியாவாக ஆனார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தையாக பிறக்கும் போதே அவர் ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்தது. அந்த ஏமாற்றத்தினுடைய முடிவு கடைசியில் இதை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த ஜனங்களை திசை திருப்பி என்னவிட்டாங்க, நம்முடைய கர்த்தரை சிலுவையில அரையற அளவுக்கு அங்க என்னவிட்டாங்க கொண்டு சென்றான் சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க கிபி 1844 கர்த்தர் வருவார் என்ற அந்த வில்லியம் மில்லருடைய வார்த்தையானது அங்க நிறைவேறல. ஆனால் நாம் பார்க்கிறோம் சரியாக 30 கழித்து 1874 நம்முடைய கர்த்தர் என்னவென்றாருங்க இந்த பூமியின் மேல அங்க மகிமையுள்ள ராஜாவாக அங்க வந்தார். அன்பானவர்களே, இந்த கால தேதி கூட நாம் முன்னதாக கணிக்க முடியவில்லை. கர்த்தர் வந்த பிறகுதான் அதை நாம கணக்கிட முடிந்ததுன்னு சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மத்தேயு 13:52 நாம் வாசிப்போம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார்.
பாத்தீங்களா, இங்க நாம் பார்க்கிறோம் அந்த பழையவைகளிலும் புதியவைகளிலும் இருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா தேவனுடைய திட்டம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்ன நடைபெறவில்லை என்று நாம் பார்க்கும்போது காலத்தை அந்த தேதியை அங்க குறிப்பிடவில்லை. அதை பின்னதாக தான் நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் வந்த பிறகுதான் அவர் மேசியாங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. யார் தெரிஞ்சுட்டாங்க? அவருடைய சீசர்கள். அதே போல கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில 1874 வந்துட்டாருங்கிறத பின்னாடிதான் அங்க தெரிஞ்சுட்டாங்க சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தின் மேல அதிக ஆர்வமாக இருந்து விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த காரியங்கள் நிறைவேறிச்சா இனிமேல் நிறைவேற போகிறதா அப்படிங்கறத நாம் என்ன பண்ணணுங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் கூட இப்படிப்பட்ட தவறான போதனைகள் வருவதற்கு என்னங்க அங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அங்க நாம் பார்க்கிறோம். ஏன்னா 2 பேதுரு 2 நாம் 1 வாசிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசியும் உங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஒருவேளை தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம ஒருவேளை நாம் பேசறதுக்கு நாம் முயற்சி பண்ணிட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நாம் என்னங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்ம வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக எந்த ஒரு காரியத்தையும் சத்தியத்தை நாம் என்னங்க சொல்வதற்கு நாம எப்பொழுதும் தயாராக உள்ளவர்களாக இருக்கணும். வாசிங்க சிஸ்டர்.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள்.
பாத்தீங்களா, ஏன்னா அப்ப சொன்ன பேதுரு சொல்லும் போது அவருடைய காலத்தில் இருந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏன்னா நாம எல்லா காரியத்தையும் நாமும் கூட படிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசியும் என்னங்க ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க, இப்ப உங்களுக்குள்ளும் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இருக்க மாட்டாங்கன்னு சொல்லவே இல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் கேட்டு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும் போது கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இங்கே முன்னாடி நின்று சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த சகோதரர்களை பின்பற்ற வேண்டாம் என அதான் சொல்றா இருக்க. ஏன்னா அவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் என்ன பண்ணுங்க, தூஷிக்கப்படும். இந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்குதா, தேவனுடைய திட்டத்தில் இருக்குதா அப்படிங்கறத நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியினால கண்டிப்பாக நாம உணர வேண்டும். ஏனென்றால் நாம எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா ஒருவனும் எவ்விதத்திலும் மோசம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க அப்போ பவுல் அங்க சொல்கிறார். ஏன்னா புதிய பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது உபாகம் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சொப்பனக்காரனோ இது இந்த காரியம் இப்படி நடக்கும் என்று சொல்லி அது ஒருவேளை நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று சொல்லி தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சோதிக்கிறார் என்று அங்க அந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தில் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த காரியங்கள் உண்மையானவைகளா, இது நிறைவேறிச்சா அல்லது நிறைவேற போகிறதா அப்படிங்கறத குறித்து நாம தெளிவுள்ளவர்களாக இருந்தோம்னா எவ்விதத்திலும் நாம் வஞ்சிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற இந்த காரியங்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த சப்ஜெக்டை நாம் எடுக்கல. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்முடைய சகோதரர் ரிக் கன்னிகாம் அவர்கள் அங்க அவருடைய கன்வென்ஷன்ல பேசியிருக்கிறதுனால அதை அவர் அனுப்பிச்சதுனால நாம இந்த காரியத்தை அங்க பேச நாம பெரியாசோ எடுத்துக்கொண்டோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.